சோதனை சூழ்ந்திடும் வேளையில் எங்களின் தலைவனை தாங்கிய தோழன் மாமலை ஒன்று மண்ணிலே இன்று சாய்ந்ததை தாங்குமோ நெஞ்சு முகிலேறி விளையாடும் நினைவாகினாய் எங்கள் முதலோனின் நிழலாகி உறவாடினாய் கிளி மூடி துயிலாத காற்றாகினாய் அண்ண விடுகின்ற மூச்சேயும் பேச்சாகினாய் விரித்ததோர் விடுதலை சிறகு
சங்கரண்ணா சாவுனது முடிவல்ல என்ற நூலில் இருந்து. கர்னல் சங்கர் அவர்கள் வீரச்சாவை தழுவிக்கொண்ட பின்னர் அவரது நினைவு பகிர்வை அவரது மனைவி குகா அவர்கள் பகிர்ந்து கொண்டார். கர்னல் சங்கரனது இதயத்தின் சங்கரண்ணா சாவு உனது முடிவல்ல என்ற நூலில் இருந்து. யாரும் சத்தம் போட்டு நீ என்று கதைத்தாலே அதை தாங்கும் இதயம் எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட என் வாழ்க்கை எதையும் தாங்கும் இதயமாகிவிட்டது. காலத்தின் கோலம். 1977 கேப்டன் பண்டிதரோடு எனது மைத்துனர் லெப்டினன்ட் சித்தார்த்தன் எனது அம்மப்பாவிடம் கிணற்றுபடி மருந்து கேட்டு வீட்டுக்கு வந்தபோதே ஓரளவு புரிந்து கொண்டேன். 1978 மனோகரன் கேப்டன் கரன் அவருக்கு எனக்கும் திருமண பேச்சு வந்தபோது சொந்த மைத்துனர் என்பதால் மறப்பு தெரிவிக்கவில்லை. தமையனார் சுவாமி கர்னல் சங்கர் அவர்கள் திருமணமாக இருக்கும்போது ஏன் தம்பி கரனுக்கு திருமணம் பேசுகின்றீர்கள் என மாமியாரிடமே கேட்டபோது ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தார். 77 சுவாமியால் தம்பியாருக்கு எழுதப்பட்ட கடிதம். தமிழிலம்தான் என் லட்சியம், திருமணம் வேண்டாம். 7 பேருந்து பழுதடைந்ததால் 8 பேருந்து போக வேணும் தானே, போகட்டும் என்று கடித வரிகள் அமைந்திருந்தன. சரி, 2 மைத்துனர் சுவாமியும் நாட்டுக்கான போராட்டத்துக்காக புகுந்த வீட்டில் போராட்டக்காரர்கள் என்ன செய்கின்றது என்று இருக்க புகுந்த வீட்டின் தலைவி மாமி திடீரென மாரடைப்பால் இறந்துவிட்டார். எனது அப்பா தபால் அதிபராக இருந்தபோது சீமா ஆட்சி காலத்தில் சிங்கள சோதனை சித்தியடையாததால் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்ட போது ஏற்பட்ட தாக்கம் அடிமனதில் குழந்துவிட்டு இருந்து கொண்டிருந்தது. அந்த தாக்க வரியால் ஒற்றுமையாக புகுந்த வீட்டின் போக்கில் என்னை மாற்றிக்கொண்டேன். வெளிநாட்டிலிருந்து வந்த மைத்துனர் சொர்ணி ஒரு பொறியியலாளராக இருந்தும் சும்மா இருப்பது பலருக்கும் கேள்விக்குறியானதை சமாளிக்க மன்னாரின் 2 மீன்பிடி ரோலர்களை வாங்கிவிட்டதோடு எனது கணவரும் அவரது தம்பியுமான கரனுக்கு 18/9/1980 தனது பிறந்த நாளன்று ஒரு மாட்டுப்பண்ணியையும் ஆரம்பித்துக் கொடுத்தார். 1980 போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்களின முத்திரை குத்தாத குறை. சிங்களப்படை, காவல்துறை, சிஐடி என வருவார்கள். எப்படி எப்படி கதைக்க வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையாக கூறிவிடுவார்கள். புலிகளோடு தொடர்பு என தங்களை பற்றி விசாரிக்க தொடங்க அதிலிருந்து தப்பிக்கொள்ள தாங்களே தங்களை பற்றி பொட்டிசன்கள் போடுவார்கள். புலட்டோடு தொடர்பு என்று அதில் இருக்கும் இராணுவத்தினரும் காவல்துறையும் புலம்பி விடுவார்கள். இவர்கள் நல்லாயிருப்பது பிடிக்காமல் இப்படி பொட்டிசன்கள் வருகிறேன் இராணுவத்தினரும் காவல்துறையும் நினைத்தார்கள். 1983 சித்தாவின் கைதை தொடர்ந்து சிங்களப்படை காவல்துறையால் கெடுபிடியால் வெளிநாடு போவதாக கூறிவிட்டு சொர்ணி இந்தியா சென்றார். பெண் சகோதரிகள் இல்லாத 6 ஆண் சகோதரர்களை கொண்ட குடும்பம் எனது புகுந்த வீடு. நான் தான் அங்கு முதல் பெண். தங்கள் சகோதரிகளைப் போலவே என்னை கருதினார்கள். எப்படி என்னை வளர்த்தார்கள் என்று எழுத வார்த்தைகள் இல்லை. தூசப்பட்டால் தூசக்கும் கூட தண்டனை கொடுக்க முடிந்தால் கொடுக்க தயங்க மாட்டார்கள். அப்படி ஒரு நுணுக்கமான கவனிப்பு. 1983 ஒவ்வொருவராக புறப்பட நான் தனிமைப்படத் தொடங்கினேன். இயக்க செயற்பாடுகளில் எல்லோரும் ஈடுபடத் தொடங்க தனிமை அதிகரித்து சென்றது. என்னை கரடுமுடரான பாதையில் வளரவிட்டிருக்கலாமே என அடிக்கடி கேட்டு பேசி அழுவேன். பதிலேதும் பேசாது தலைகுனிந்து நிற்பார்கள். 1987-10-5 அன்று கரன் வீரச்சாவடைய 5 வருடங்கள் விதவையாக இருந்தேன். 1992 மே 4 பிள்ளைகள் இருவரோடு என்னை பொறுப்பேற்றார் சொர்ணி. இந்தியாவில் இருந்த என்னை 1990 நாட்டுக்கு அழைத்தார் சொர்ணி. இருந்தும் 1992 என்னை திருமணம் செய்தார். 2 வருடங்கள் திருமணத்தை தள்ளி போட்டமையை பற்றி பல காரணங்கள் கேட்டார்கள். திருமணத்தின் பின் ஒரு நாள், 2 வருடமாக முடிவு செய்தீர்களா, என்ன குழப்பம் என்று சொர்ணியிடம் கேட்டேன். நீ திரும்ப விதவையாக கூடாதென்ற காரணத்தால் முடிவெடுக்க முடியவில்லை என்றார். ஆனால் இன்று 2வது தடவையாக விதவையாகியுள்ளேன். எனக்கு ஏற்பட்டது ஒருவருக்கும் ஏற்படக்கூடாது. வேறு எவருக்கும் இப்படி நடந்ததாக நான் கேள்விப்படவும் இல்லை. கடவுளை நம்பினேன். 2 நாள் முன் கனவு ஒன்று கண்டேன். 2வது தடவை வராது என நம்பினேன். ஆனால் இறுதி மூச்சையே நாடு என்பார். எல்லோரும் முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், பண்பு நேர்மையோடு வாழ வேண்டும் என்பார். நகமளவேனும் எரிச்சல், பொறாமை, பொய், பெருமை எதுவும் இல்லாத தூய்மையானவரை கணவனாக கொண்டு அவரோடு சிறிது காலமே வாழ்ந்தாலும் அதுவே போதும். சில நேரங்களில் மனஸ்தாபங்கள் ஏற்படும். கூறுவார், செருப்பு இல்லாததுக்கு கவலைப்படக்கூடாது, கால் இல்லாத நினை செருப்பில்லாத கவலை இராது என்பார். மேலே பாராது கீழே பார் என்பார். கிளைமோரில் போனாலும் போவேன் என வாயுசாமல் கூறுவார். எரிச்சல் படுவேன், தலைவர் இருக்கும் வரை அது ஒரு குறையும் விடமாட்டார், தலைவரை நம்பு என்பார். தலைவர் காலத்தில் தமிழீழ நிச்சயம், எல்லாம் விடுதலையின் பெயரால் பொறுமையாகிறு என்பார். வீட்டை கவனிக்காது நாடு நாடு என்று தெரிந்தாலும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டினார். எல்லோரின் பிள்ளைகளும் படித்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை நிறைய உண்டு. தன்னைப் போலவே பிறரை நேசிக்கும் குணம்படைத்த மனிதர்களில் சிலர், அதில் ஒருவர் இவர். சுயநலமற்ற தன் குணத்தையும் நாட்டின் தேவையையும் எங்கள் மூவருக்கும் ஊறவைத்துவிட்டு போய்விட்டார். அழுவதற்காக கட்டப்பட்ட சமாதியல்ல என கூறி அடிக்கடி துயிலுமில்லம் செல்வார். எனக்கு அடிக்கடி துயிலுமில்லம் போய் பார்க்கும் மனநிலை இருக்கவில்லை, தாங்கும் சக்தி இல்லை. தற்போது துயிலுமில்லமே கதையை ஆக்கிவிட்டார். சங்கரண்ணா சாவுனது முடிவல்ல என்ற நூலிலிருந்து கர்னல் சங்கரண்ணாவின் துணைவியார் குகா அவர்கள் பகிர்ந்து கொண்டவை உங்கள் முன் விரிந்தது. 2009 இறுதிப்போரில் சங்கரண்ணாவின் துணைவி குகா அவர்களும் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தன்னுயிரை விட்டார்.
இன்றோ நீ இடம் பிடித்த
கேட்குதோ மாவீரன் சங்கரி நினைவினை தாங்கிறோ களத்திலே தலைகள.